கிறிஸ்தவத்தில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அநேக பகுதிகளில் இருந்து இன்றைய இந்த ஒரு நாள் கூட்டத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சென்னையில் இருக்கிற நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகளுடைய சார்பில் அன்போடு நான் வரவேற்கிறேன். இது ரொம்ப ஸ்பெஷல் மீட்டிங். எப்பொழுதும் நான் நடத்தக்கூடிய கூட்டங்கள் போல இல்லாம சற்று வித்தியாசமான முறைமையில ஏற்பாடாகி இந்த கடைசி நாட்டில் நாம கலந்துவதற்காக தேவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் என்றுதான் நாம விசுவாசிக்கிறோம். ரொம்ப விசேஷமா சென்னை பகுதியில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளோடு நான் ஐக்கியப்பட்டு வசனத்திலையும் அன்பிலையும் வளர்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டிருக்கிறார். நம்மளும் அறிவோம், நாம் யாவரும் நமக்கான இந்த அழைப்பில் இந்த யுகத்தினுடைய முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிரேசுவின் சரீரத்தின் பாகத்தில் நமக்கான இந்த அழைப்பில் அநேக போராட்டங்கள், சோதனைகள், சோர்வுகள், பரீட்சைகளை தேவன் அனுபவிக்கிறான். அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். ஆனா எப்படி என்று நாம் கேட்போமானால், நாம் பெற்றிருக்கிற தற்போதைய சத்தியம் எல்லா அனுபவங்களின் மத்தியிலும் நாம் நிற்பதற்கு தேவன் நம் கரங்கள்ல தந்திருக்கிறார் இந்த சத்தியமே. அப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்கவும் சத்தியத்தின்படியான அன்பில் கூடி வருவதற்கும் தேவன் இந்த கடைசி நாட்களில் தருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஐக்கியங்களும் ரொம்ப விசேஷித்தமான விசேஷித்த வாய்ப்புகள். அவைகளை தேவன் பார்வையில உண்மையா உத்தமமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனமாக இதை நம்ம பயன்படுத்திக்க முயற்சிக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் ஒரு நான்கு பாடங்கள் பார்க்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகள், உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்குமே, ஆனால் நான்கு பாடங்களையும் விஷயம் பார்க்க முடியும். அதனால உங்கள்கிட்ட ஒரு சில விண்ணப்பங்கள், இடையில டீ பிரேக்ஸ் இருக்கும், லஞ்ச் பிரேக் இருக்கும், முடிந்த உடனே நீங்கள் ஒத்துழைத்து நேரத்துக்கு திரும்பி வந்து அமர உங்களிடத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய செல்போன்ஸ் கொஞ்சம் சைலன்ஸ் மோட்ல நீங்க போடலாம், அது நடத்துவது உறுதியாக. மற்றபடி இந்த நாள்ல தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற வார்த்தைகளை தியானித்து செலக்ட் கொண்டு அவரை நாம் பிடிப்போம். இன்று நமக்கான முதல் செய்தி வர இருப்பவர் ஈரோட்டில் இருந்து வந்திருக்கிறார் நம்முடைய அண்ணனை சொல்கிற கோபிநாத் அவர்கள். அவர் தெரிந்து கொண்ட வசன பகுதி சங்கீதம் 91 பரிசுத்தவான்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற முழுமையான விடுதலை, அது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற முழுமையான விடுதலை என்ற தலைப்புல தேவ செய்தியை தரும்படி அன்போடு நான் சகோதரரை அழைக்கிறேன்.
சப்ஜெக்ட் கேக்குறீங்களா? மீட்டிங் நடக்குதுங்க மிஸ்டர், கேக்குறீங்களா? சரிங்க சரிங்க மிஸ்டர், ஓகே.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த விசேஷமான இந்த ஒரு நாளில் தேவ சமூகத்தில் நாம் யாவரும் கூடி வருவோம். இந்த ஒரு அன்பிலே ஐக்கியப்படவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஒரு நாளில் நாம் அவருடைய சமூகத்தில் நாம் கூட வந்து அவருடைய வார்த்தைகளில் நாம் விளம்படுவோம். தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல கிருபையான இந்த நேரத்திற்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலம் அவருக்கு நம்முடைய நன்றிகளை துதிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளில் ஈரோட்டில் இருக்கிற நம்முடைய சரீரங்கங்கள் அனைவருடைய சார்பாகவும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அனுபவ சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட கூடுகைகள் நாம் பெற்றுக்கொள்கிற சத்தியங்கள் நம்முடைய மேலும் நாம் பெற்றிருக்கிற இந்த ஒரு அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாற்றும் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் இப்படிப்பட்ட கூடுகைகள் அது ஜீவன் உள்ளது. நம்ம எந்த அளவுக்கு இந்த கூடுகையில நாம் பங்கெடுத்து அதுல பயனடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிக முன்னேற்றம் அங்க காணப்படும் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது போல இன்னைக்கு நம்ம இந்த ஒரு கூட்டத்தினுடைய ஆரம்ப பகுதியாக நம்ம வாசித்த அந்த வேத வார்த்தைகளை கொண்டு நம்ம சற்று நேரம் தேவனுடைய அந்த ஒரு ஆலோசனையை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். பாடத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே நாம் கேட்டிருக்கிறபடியாக தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற முழுமையான விடுதலை. அப்ப இதை கேட்கும் போது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வார்த்தையை குறித்து, அதாவது இந்த தலைப்பு குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் மனதில் இருக்கும். ஏன் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களில நம்முடைய இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதுவரையும் கண்டிராத வாங்கி இருக்காத அனுபவங்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். குறுகிய காலத்துக்குள்ளாக அந்த அனுபவம் நம்ம வாங்கிருக்கிறோம். ரொம்ப வெகு விரைவில் இந்த அனுபவங்கள் நம்ம வாங்கிருக்கிறோம். அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தீயில இருந்த நம்முடைய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் மாம்சத்துல இப்போது நம்ம இடத்துல இல்லாமல் போயிருக்கிறாங்க, இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்திருக்கிறாங்க. அப்ப இந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது கேள்விப்படும் போது சகோதர சகோதரிகளே, வேற எந்த ஒரு சமயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற அனுபவங்கள் நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். ஒருவேளை இந்த சத்தியத்திற்குள்ள நம்ம வருவதற்கு முன்னாடி அப்படிப்பட்ட இழப்புகளை நம்ம சந்தித்திருக்கலாம். ஆனா அவைகள் இந்த அளவுக்கு நம்முடைய மனதை பாதித்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இல்லை, இருக்கும். பட் இந்த அளவுக்கு நம்மை பாதித்திருக்காது. ஏன் பார்க்கும்போது இது கிறிஸ்துனுடைய விளையப்பட்ட ரத்தத்தின் மூலமாக சம்பாதித்திருக்கிற ஒரு மாபெரும் உறவு, இது உன்னதமான ஒரு உறவு. அப்ப இப்படிப்பட்ட இந்த உறவுகளில் ஒருவரை ஒருவர் நம்ம பிரியும் போது மாச ரீதியாக தற்காலிக பிரிவு, ஆனாலும் அது நமக்கு மிகுந்த ஒரு வேதனை, ஒரு கலக்கம் உண்டாகுது, உண்மைதான். ஆனா அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கூட இருக்கு. நம்ம தீயில வாழ்ந்துட்ட நம்முடைய அருமை சகோதர சகோதரிகள் இன்னைக்கு தேவ கிருபையில அவங்களுக்குரிய பங்கை அவங்க பெற்றிருப்பார்கள் என்று நம்ம விசுவாசிக்கும் போது யோசிக்கும் போது அவங்களை குறித்துதான ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்துல வந்துட்டாலும் அதுக்கும் மேல இன்னொரு சந்தோஷம் நம்முடைய மனதில் அங்க ஊற்ற எடுக்கும், அல்லது ஒரு ஆர்வம் அல்லது ஒரு விருப்பம் நம்முடைய மனதில் ஊற்ற எடுக்கும். அது என்னன்னா, அவர்களை போல நம்முடைய விடுதலை எப்போ, நாம எப்போது இந்த ஒரு அருமையான ஓட்டத்தை நிறைவு செய்வோம், அந்த ஒரு பாக்கியத்துக்குள்ள நம்ம எப்போ பிரவேசிப்போம்? கண்டிப்பாக இந்த ஒரு எண்ணம் சிந்தை எல்லாருக்குள்ளயும் இருக்குங்களா இல்லையா? கண்டிப்பா இந்த ஓட்டத்தில் இருக்கிற அனைவருக்கும் அந்த விருப்பம் இருக்கு. அதுவே நம்முடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமாக கூட மனதில் நம்ம அடைக்க வச்சிருக்கிறோம். ஏனால் அதுக்கு ஈடான ஒன்று இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை. அப்ப எல்லாருடைய விருப்பம் சகோதர சகோதரிகளே, எப்படியாவது இந்த ஒரு வாய்ப்பை நாம் நிறைவே செய்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு மாபெரும் பங்கிலே நம்ம பங்கடையணும். செய்து நம்முடைய விருப்பம் மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, ஆதி காலத்தில் வாழ்ந்துட்ட அப்போஸ்தலர்களுக்குள்ள கூட அந்த விருப்பம் அங்க இருந்திருக்குது. சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். ரோமர் 8:23.
அதுவுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து
பாருங்க, சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரத்தை
வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்,
நமக்குள்ளே தவிக்கிறோம். உண்மையிலேயே இன்னைக்கு நாம் அனைவரும் அந்த சூழ்நிலையில தான் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. எப்படியாவது இந்த சரீர மீட்பு செய்திலிருந்து நம்ம விடுதலை ஆகி அந்த புத்திர சுவிகாரத்தை அடைந்து கொள்ளணும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆழமாக இருப்பதை அந்த அப்போஸ்தல் பவுலுக்குள்ள இருந்தத அவரே வெளிப்படுத்துகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், 2 கொரிந்தியர் 5:22. மறுபடியும் வாசிக்கலாம். பாருங்க, இந்த கூடாரத்தை விட்டு பரம வாசஸ்தலத்தை நம்ம பெற்றுக் கொள்ளணும், அங்க பிரவேசிக்கணும் என்ற இந்த விருப்பம் சகோதர சகோதரிகளே நம்மிடத்துல இருக்கிறது போல முதலாம் காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு பரிசுத்தவான்கள் மத்தியில அங்க இருந்திருக்குது. அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. எப்போ நான் இந்த தேகத்தை விட்டு அந்த ஒரு பரிசை அல்லது அந்த ஒரு பங்கிலே நாம் பிரவேசிப்போம்? இந்த ஏக்கம் இந்த வாய்ப்புக்குள்ள வருகிற ஒரு ஒரு பரிசுத்தவான்களுடைய மனதில் இருக்கிற ஒரு ஏக்கம் சகோதர சகோதரிகள், அது ஒரு பெரிய விருப்பமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இதே ஒரு ஓட்டத்தில் இருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவராக கடந்து போகும் போது நம்முடைய மனதில் அவங்களை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கிறது போல அதை விட இன்னும் ஒரு பெரிய ஏக்கம் நம்மை குறித்து கூட அங்க இருக்கிறது பார்க்கிறோம். உண்மையிலேயே இது ஒரு பெரிய விருப்பம் கண்டிப்பா பரிசுத்தவானுடைய மனதில் எழுகிறது. இது எந்த விதத்திலும் தவறு அங்க இல்ல. தேவன் அந்த ஒரு எண்ணத்தை இன்னும் அதை உறுதிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவே அவர் வழிநடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் அங்க வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை இன்னைக்கு மகிமைக்குள்ள பிரவேசித்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு எண்ணம் நம்ம எப்போதும் இல்லாதது போல இப்ப அதிகமாக நம்ம உணர்கிறோம். ஏன்னா சமீப காலத்துல ரொம்ப 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 பக்கத்துல குறைந்த நாட்களில இந்த அனுபவங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம கண்ணு முன்னாடி. அதிக ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கிறது சகோதர சகோதரிகளே. உண்மைதான், இனிமேல் இது இன்னும் அதிகம் தொடரும். ஏன்னா இனி காலம் ரொம்ப குறைவு. நிச்சயமாக நம்முடைய இந்த ஒரு ஓட்டம் முடியறதுக்குள்ள இன்னும் அநேக விதமா ஒரு வேலை தேவை கிருபையில இங்க நம்ம ஜீவனோடு இருக்கும் போது அதை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் அதிகமான செய்திகள் இதை பற்றி நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் தேவன் நம்மை வெளிப்படுத்தி நடத்துவார். ஆனா வரும் போதெல்லாம் நம்முடைய மனதில் அந்த ஏக்கம் தான் வரும். மாற்றத்தில் நம்ம இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம எப்போ இந்த ஒரு மீட்புக்குள்ள பயனடைவோம் சென்றடைவோம் என்ற ஒரு ஏக்கம் சகோதர சகோதரிகளே. அது நியாயமானது கூட தேவன் பார்க்கிறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த ஏக்கம் நம்முடைய மனதில் இருந்துட்டால் மாத்திரம் பத்தாது. ஆனா சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தங்களுடைய வாய்ப்பை நிறைவு செய்திருக்கிற பரிசுத்தவானுடைய வாழ்க்கை தேவன் தான் அங்க முடிவுக்கு கொண்டு வரார். அவங்க அந்த முடிவை கொண்டு வரல, தேவன் தான் அவங்களை அந்த வாய்ப்புக்குள்ள நடத்தி போயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மையும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அவங்களுடைய ஓட்டத்தை தேவன் நிறைவு செய்திருக்கிறார். ஆனா நம்முடைய ஓட்டத்தை தேவன் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பூமியில. அப்படி இருக்கும்போது தேவன் அவங்க வாழ்க்கையில என்ன காரியங்களை பார்த்தார் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு? நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் அதை நிறைவு செய்வதற்கு? ரெண்டுமே புரியுதுங்களா? இன்னைக்கு தங்களுடைய வாய்ப்பை நிறைவு செய்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ சில காரியங்களை பார்த்ததினால அது அவருக்கு நிறைவாய் தோன்றினதினால அவருடைய ஓட்டத்தை தேவன் நிறைவு செய்திருக்கிறார், முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாம்சத்துல பூமியில. ஆனா இன்னும் நம்முடைய ஓட்டம் போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம இடத்துல வேற என்ன எதிர்பார்க்கிறார் இன்னும் நிறைவு செய்யாததுக்கு? அல்லது நாம் இன்னும் அவருக்கு இன்னும் பிரியமானது செய்ய வேண்டியது என்ன இருக்குது அப்படி நம்ம யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்பாக இந்த வாய்ப்புல பிரவேசித்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அதை நம்ம சரியான விதத்துல புரிஞ்சிட்டோம்னா நம்மளும் அது மாத்திரம் மையமாக வச்சு இந்த ஓட்டத்தை நிறைவு செய்வதற்கு அல்லது தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். அப்போ தேவன் நமக்கு முன்னாடி போயிட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை பார்த்ததுனால அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். அது கொஞ்சம் நம்ம தியானிப்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் பார்த்துட்ட முக்கியமான விஷயத்துல முதல் விஷயம் இருக்குது, அது என்னன்னா அவங்க தேவனோடு கொண்டிருந்த உறவு. தேவனோடு கொண்டிருந்த உறவை சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தேவனோட உறவு இருக்கு, இல்லாமல் யாரும் இல்லை. ஆனால் அவங்க தேவனோடு கொண்டிருந்த உறவு பார்க்கும்போது நாம கொண்டிருக்கிற அல்லது கொண்டிருந்த உறவை விட இன்னும் அதிகம் அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது. எப்படி இன்னும் அதிகம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவருடைய வாழ்க்கையில அதிகபட்சம் 24 மணி நேரமும் அவங்க தேவன் பற்றிய சிந்தை அவரு கூடிய உறவாடுதல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில. என்ன சமயத்திலேயாவது அதை அவங்க கட் பண்ணி இருக்க மாட்டாங்க அல்லது கொஞ்சம் தாமதப்படுத்தி இருக்க மாட்டாங்க. சோ என்ன ஒரு நேரத்திலையும் அவங்க தேவனோடு கொண்டிருக்கிற உறவு அதுல தோல்வி இருப்பதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. எப்போதும் அது பற்றிய சிந்தனையாகவே இருந்திருப்பாங்க. அப்ப முதல் நம்ம முக்கியமான ஒரு குணம் நம்ம பார்க்கிறோம், தேவன் விரும்பினது அவங்களிடத்துல பார்த்தது அவங்க தேவனோடு கொண்டிருந்த உறவு, அது ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அதுல என்னைக்கு ஒருவருக்கு தோல்வி வருதோ அன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனா நமக்கு முன்பாக சென்றிருக்கிற அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில முதல் இந்த விஷயம் நம்ம பார்க்கலாம். 24 மணி நேரமும் அவங்க தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவு அது ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அதுதான் நமக்கு ஜீவன். அதுல குறைவு வர்றதுக்கு என்னைக்குமே நம்ம விட்டுவே கூடாது. சோ இது நமக்கு முக்கியமான ஒரு பாடம் இருக்கு, நம்ம கவனிக்கலாம் அவங்க கிட்ட. இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் காண்பித்த உண்மை அல்லது விசுவாசம் அது ரொம்ப பெருசு. நம்ம பின்னாடி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா பேனர், பாருங்க அருமையான வார்த்தை கொடுத்திருக்காங்க. உண்மையிலே அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க நம்முடைய உண்மை அல்லது விசுவாசம் ரொம்ப பெருசு. தேவன் அதை நம்ம இடத்துல அந்த அளவுக்கு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுகிறத நம்ம பாக்குறோம். சகோதர சகோதரர், அப்ப முன்பே சென்றிருக்கிற இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல உன்னை காண்பிக்கிற விஷயத்துல அல்லது முழு விசுவாசம் காண்பிக்கிற விஷயத்துல அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா பாருங்க, இந்த ஒரு வார்த்தை ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஃபெய்த்ஃபுல்னஸ். அது ரெண்டாவது பிச்சோம்னா ஃபெய்த் பிளஸ் ஃபுல்னஸ். ஃபெய்த் விசுவாசம், நம்பிக்கை அல்லது உண்மை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அது போதாது, பிளஸ் ஃபுல்னஸ் அது பூரணம் குறிக்குது, முழுமையை குறிக்குது. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அல்லது தேவனுக்கு தேவனுக்காக அவருடைய நாமத்திற்காக கர்த்தர் இயேசுக்காக அவரிடத்துல நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த சத்தியத்திற்காக இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இந்த காரியங்களுக்காக நம்ம காண்பிக்கிற விசுவாசம் இல்ல பூர்ணமான உண்மையில், அந்த உண்மையில பூரணம். சோ அது தேவன் அவங்க இடத்துல பாக்குறார் சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப முக்கியம். அவ எந்தெந்த விஷயத்துல எல்லாம் அவங்க அப்படி காண்பித்து இருக்கிறாங்க அது கூட நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. பாருங்க, இரண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க தேவன் இடத்துல காண்பித்த உண்மை, பூர்ணமான உண்மை விசுவாசம், அது பூர்ணமாக அது இருந்தது. சோ அதுதான் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. நம்ம கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்துட்ட மன்னா நம்ம படிச்சோம்னா, ரொம்ப முக்கியமா அந்த மன்னாவில மற்றும் அதே நாள்ல இருக்கிற இறைவன் கிழங்குகளில சகோதர அல்லாஹ் இந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி பேசுறார். விசுவாசம் அது ரொம்ப பூர்ணமா இருக்கணும், கூட மனத்தாழ்மை இருக்கணும்னு சொல்லிருக்கிறான். பாருங்கப்போ இந்த விசுவாசத்துல அவங்க பூரணம் அடைந்திருக்கிறாங்க. எபிரேயர் 11 அதிகாரம் நம்ம படிச்சோம்னா செயல் அந்த ஒரு வீரர்கள் பத்தி இருக்கு, விசுவாச வீரர்கள், பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாச வீரர்கள். அவ இங்க சுவிசேஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்க கூட விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க, இந்த விசுவாச வீரர்களுடைய அந்த விசுவாசம், இந்த உண்மை அது பூர்ணமாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அதை நம்ம பார்க்கலாம் நமக்கு முன்பாக இந்த மகிமைக்குள்ள தேவனுடைய அந்த ஒரு அவர் வைத்திருக்கிற அந்த பங்குக்குள்ள பிரவேசித்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நம்ம இதை கவனிக்கலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் இது, இந்த ஒரு பூர்ணமான விசுவாசம் அல்லது பூர்ணமான உண்மை, இதுக்குள்ள நான்கு விதமான இளம் செயல்கள் நம்ம பார்க்கலாம். அதுல அவங்க எந்த அளவுக்கு உண்மையை காண்பிச்சிருக்கிறாங்க அது நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அது செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். நிச்சயமாக தேவன் அவங்க இடத்துல பார்த்துட்ட அதே காரியங்கள் நம்ம இடத்துல அவர் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு அது நிறைவடையும் போது நம்முடைய ஓட்டம் கூட தேவ கிருபையில அவர் சித்தப்படி அவர் முடிவுக்கு கொண்டு வருவார் நம்ம விசுவாசிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு பூர்ணமான விசுவாசம் அல்லது உண்மை, இதை கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருந்துச்சு, அவர் எந்த அளவுக்கு காண்பித்தார் பார்க்கும்போது, அதுல ரொம்ப முக்கியமா தேவ நாம மகிமைக்காக கர்த்தர் இயேசு காண்பித்துட்ட அந்த பூர்ணமான ஒரு நம்பிக்கை அல்லது அவர் காண்பித்த உண்மை தேவனுடைய மகிமைக்காக, அவரை மகிமைப்படுத்துவதில் கர்த்தர் இயேசு காண்பித்த முழுமை அது நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா பாருங்க வசனம் படிக்கலாம். யோவான் 17 இரண்டாவது வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும், யோவான் 17 2-ல் இருந்து 4 வசனங்கள் முடிய.
பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின் யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே
பாருங்க கர்த்தர் இயேசுடைய மனதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை குறித்து அவருக்குள்ள இருந்துட்ட ரொம்ப முக்கியமான எண்ணம், அவர் பிதாவுடைய தேவனிடத்துல வேண்டிக் கொண்டது நம்ம அனைவருக்கும் தெரியும் நினைக்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்கள் கர்த்தர் இயேசுனுடைய மனதுல இருந்தது. நம்ம அநேக நேரங்களில இது குறித்து இருக்கிற சத்தியங்கள் நம்ம கேட்டிருப்போம். கர்த்தர் இயேசுவின் மனதில் இருந்த விருப்பம் என்னன்னா, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தணும். எங்க இருந்து மகிமைப்படுத்தணும்? தேவன் அது அவருக்கு கொடுத்திருந்தார் ஏற்கனவே. அவர் பரலோகத்துல லோகோஸாக இருக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தினார். இப்போ கர்த்தர் இயேசுவினுடைய விருப்பம் என்னன்னா, பிதாவே நான் உங்களோட இருந்த போது நான் உங்களை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க, இன்னைக்கு மீண்டும் அதே நிலையிலிருந்து நான் உங்களை மீண்டும் எப்போதும் மகிமைப்படுத்திட்டே இருக்கணும், அந்த வாய்ப்பு கொடுங்க. சோ இதுதான் கர்த்தர் இயேசுனுடைய மனதில இருந்தது நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் அந்த சாதகமான சூழ்நிலையில இருந்து பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த பூமியில இருக்கும் போது கூட அவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, வசனம் நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமை
பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். சாதகமில்லாத சூழ்நிலை, பரலோகத்தில் இருக்கும் போது பிதாவாகிய தேவனுக்கு அருகிலேயே இருந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பை தேவன் கொடுத்திருந்தார். கர்த்தர் இயேசு அதை முழுமையாக செய்திருந்தார். ஆனா பூமிக்கு வந்த போது இது ரொம்ப டிஃபரெண்டாக இருக்கு. ஏன்னா அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது மனுஷர்கள் மத்தியில் ரொம்ப பிரமிப்பு இருந்துச்சு. அவரை பார்க்கிற ஜனங்கள் அவரை வேற கோணத்தில் பார்த்தாங்க, அவருடைய வல்லமை பார்த்த ஜனங்கள் பிரமிச்சு நின்னாங்க, அவரை புகழ ஆரம்பிச்சாங்க, அவருக்கு தனிப்பட்ட ஒரு கனம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க, அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்கள் போனாங்க. அப்ப இதெல்லாமே தேவ வல்லமையில அவர் செய்யும் போது, அப்போ அவரை யாராவது வந்து கனப்படுத்துவதற்கோ அல்லது மகிமைப்படுத்துவதற்கோ முன் வரும் போது அவர் என்ன சொல்லிடுறார் பாருங்க, ஒரு உதாரணம் நமக்கு தெரியும். நல்ல போதகரே, ஒரு வார்த்தை தான் ஆட் பண்ணிட்டார். அவர் உண்மையே போதகர் தான், நல்ல போதகர் தான். ஆனா நல்ல போதகரே சொல்லும் போது அவர் என்ன சொல்லிட்டார், நீ ஏன்பா என்ன நல்ல போதகர்ன்னு சொல்ற, உண்மையிலே அவர் நல்ல போதகர் தான், ஆனா ஏன் நல்ல போதகர் சொல்றேங்கிற ஒரு கேள்வி அங்க கேட்கிறார். காரணம் என்னன்னா, அந்த நல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருக்கிற ரொம்ப முக்கியமான அடையாளம் அது யார்கிட்ட இருந்து தான் அவர் வாங்கிட்டார், தன்னுடைய பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து வாங்கிட்டார். அப்போ அந்த ஒரு மகிமை கூட யாருக்கு தான் போய் சேரணும், அது தன்னுடைய பிதாவுக்கு தான் போய் சேரணும். அவருக்கு அது வேண்டாம், அவர் விரும்புறது இல்ல. முழுமையாக ஒரு சின்ன பார்வை, ஒரு அடிஷனல் தான், ஆனா கர்த்தரேசு அது கூட விரும்பல. தன்னுடைய நாமம் அல்லது தன்னுடைய பேர் புகழ் அல்லது தன்னுடைய வேலைகளை சின்ன ஒரு அங்கீகாரமாவது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. முழுமையாக தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும், அதுதான் கர்த்தர் இயேசுனுடைய மனதுல ஆழமாக இருந்த விஷயம். இது ஏதோ வாயின் வார்த்தையில வந்தது இல்ல, இது அடி மனதில் அவருக்குள்ள இருந்தது, ரத்தத்துல ஊறி இருந்தது. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும், அவருக்குள்ள இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். தேவ கிருபையில இன்னைக்கு அநேக விதமான வேலைகள் செய்யறதுக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து தாழ்ந்து வாங்கிடுக்கிறோம், ஆவை வாங்கிடுக்கிறோம். செய்யும் போது கொஞ்சம் ஓரத்துல ஒட்டிட்டு வரும், இது நான் செய்துட்டது. ஏதாவது ஒரு வகையில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம விரும்ப மாட்டோம், ஆனாலும் வரும். ஆனா நம்ம இடமே கொடுத்துட கூடாது. சகோர சகல கொஞ்சம் விட்டோம்னு அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ எந்த ஒரு செயலாகட்டும், அது வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் எதுவா இருந்தாலும், தேவன் நாமம் மாத்திரமே மகிமைப்படணும். அது கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அவர் வாழ்க்கையில மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, அவரை முதல் முதல்ல பின்பற்றிட்ட அவருடைய சீஷர்களுடைய மனதிலே அதே தான் இருந்துச்சு. அடிஷனலா இன்னொன்னு இருந்துச்சு அவங்களுக்குள்ள, அவருடைய சீஷர்களுடைய மனதுல. அது நம்ம அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 20 மற்றும் 21, பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 20 மற்றும் 21.
நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் கூட இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாராகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய்.
பாருங்க, அப்போஸ்தலர் பவுலுடைய மனதில் இருந்த எண்ணம் அடிஷனலா கொண்டு வரார். பிதாவாகிய தேவன் மேல கண்டிப்பா அவருக்கு அந்த உண்மை காண்பிக்கணும்னு என்ன இருந்துச்சு, அவரை மகிமைப்படணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போஸ்தலர் பவுலுக்குள்ள இருக்குது. அடிஷனலா அவருடைய தலை, குரு, போதகர், அவருக்கும் தனம் கொடுக்கணும், அவருக்கும் மகிமையை செலுத்தணும் அவருடைய மனதில் ஆழமா இருந்திருக்கு. ஆனா அவர் எவ்வளவு வேலைகள் செய்துட்டார் அப்போஸ்தலர் பவுல் நமக்கு நல்லா தெரியும், அவருடைய வாழ்க்கை முழுவதும். ஆனா அவ்வளவு வேலைகள் அவர் செய்துட்டாலும் அவரு எந்த விஷயத்திலையும் அவர் எதிர்பார்க்கறது இல்ல, தனக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஜனங்கள் மூலம் ஒரு மகிமை கிடைக்கணும் கண்டிப்பா அவர் எதிர்பார்க்கவே இல்லை. முழுக்க முழுக்க தேவன் நாமம், கர்த்தர் இயேசுனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும், அதுதான் அவர் புரிஞ்சிருந்தார். அதை அவருடைய வாழ்க்கையில அவர் செய்துட்டார். சகோதர சகோதரிகளே பாருங்க, தேவனுடைய அந்த எண்ணம் பார்வை அவர்கள் மேல இந்த விஷயத்துல இருந்து பாக்குறார். என்னுடைய நாமத்திற்காக எவ்வளவு வைராக்கியம் காண்பிக்கிறாங்க, எனக்கு மாத்திரமே மகிமை செலுத்தணுங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள எவ்வளவு ஆழமா இருக்கு, தேவன் அதை பார்க்கிறார். சகோதர சகோதரிகளே, இது ஒரு முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்திற்கு காண்பிக்கிற வைராக்கியம் அல்லது உண்மை. பாருங்க, இந்த வகை சத்தியத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, இதை கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு காண்பித்தார் நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம், நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில அவர் போதிச்சிட்ட எல்லா வார்த்தைகளும் அது பிதா கிட்ட இருந்து அவர் வாங்கிக்கிட்டது, அது அப்படியே இந்த பூமியில வரும்போது அவர் போதிச்சிட்டார். அது அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, சொல்றார் நான் சுயமாய் பேசல, என் பிதா கிட்ட நான் என்ன கேட்டு வாங்கிட்டனோ, அவர் என்ன கொடுத்தாரோ அதுதான் நான் என்ன பண்றேன் இப்போ நான் பேசுறேன் சொல்லிட்டார். அவர் பேசிட்டு அந்த சத்தியத்திற்கு அவர் என்ன வைராக்கியம் காண்பிச்சிருக்கிறார் நம்ம கொஞ்சம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 18:37-38 வசனம் படிக்கலாம். யோவான் 18:37-38.
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான்.
பாருங்க, கர்த்தருடைய மனதுல இன்னொரு முக்கியமானது இருந்துச்சு, ஒரு உண்மை, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அது என்னன்னா, தேவனிடத்தில் இருந்து அவர் பெற்றிருந்த அந்த சத்தியத்திற்கு அவர் காண்பித்த வைராக்கியம். அவர் பிலாத்து கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றார். உண்மையிலே இந்த பூமிக்கு அவர் எதுக்காகத்தான் வந்தார், ஜீவன் கொடுக்கறதுக்காக வந்தார், தன்னை மீட்கும் பொருளாக கொடுக்கணும். தெய்வீக திட்டத்துல ரொம்ப முக்கியமான தேவனுடைய நோக்கம் அது, அதை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அது மாத்திரம் அவருடைய மனதில் இல்ல, ரொம்ப ஆழமா இருந்துச்சு. நான் இந்த பூமியில பிறந்ததே இருக்குதான், பாருங்க இந்த வார்த்தை மாத்திரம் படிக்கலாம், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். எவ்வளவு பெரிய வைராக்கியம் எப்படி காண்பிக்கிறார் பாருங்க, தேவனிடத்திலிருந்து வாங்கிட்ட அந்த சத்தியம் அவருடைய மனதில் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. நான் வந்தது, பிறந்தது சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறதுக்காக, எவ்வளவு பெரிய ஆழமான உண்மை பாருங்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய மனசுல இருந்துச்சு. இந்த சத்தியத்துக்கு விரோதமாக யார் வந்துட்டாலும் அது காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், பயவங்க அப்படி போகவே மாட்டார், அவரால் அது முடியாது. உடனே அதுக்கு கவுண்டர் தான் கொடுப்பார், இல்ல இது நீங்க பேசுறது சத்தியம் இல்ல, இது தப்பு, இது தான் சத்தியம். சில இடத்துல கடிந்து கொண்டு இருக்கிறது கூட நம்ம படிச்சிருக்கிறோம், அநேகம் கேள்விப்பட்டிருக்கிறோம், உதாரணங்கள் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். அடுத்தது அவர் இடத்துல மாத்திரம் இல்ல சகோதர சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்துட்ட அந்த ஒரு நீதிமான்களுடைய வாழ்க்கையில கூட அவங்க காண்பிச்சிருக்கிறாங்க அவங்க வாங்கிட்ட சத்தியத்துக்கு. எப்படி காண்பிச்சிட்டாங்கன்னா, எரேமியா வாழ்க்கையில கூட நம்ம அதை படிக்கலாம். எரேமியா 20:9.
ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிடுச்சு.
இறைவனுடைய மனசு தேவனிடத்திலிருந்து வார்த்தை வாங்கிட்டார். வார்த்தை வாங்கிட்டு அதை அவர் என்ன செய்ய வேண்டியதாச்சுன்னா அவருடைய ஜனங்கள் மத்தியில போய் சொல்லணும். அவர் வாங்கிட்ட சத்தியம் அப்படி, அந்த சத்தியத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது அவருடைய மனதில் எழுக்கிற இந்த ஒரு எண்ணம் தான் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். அந்த சத்தியம் அவர் வாங்கிட்டதுனால இப்ப அவருடைய இருதயத்துக்குள்ள எப்படி இருக்குங்களா, அவருடைய சரீரத்துக்குள்ள எப்படி இருக்குங்களா, அக்கினி மாறி இருக்கு. வாங்கிட்டு அவரால் பொறுக்க முடியல. ஏன்னா அவர் வாங்கிட்ட சத்தியம் அப்படி, அதுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் அவர் புரிஞ்சிருந்தா அவ்வளவு வைராக்கியம் காண்பிக்கிறார் வாங்கிட்ட அந்த சத்தியத்துக்கு. இந்த சத்தியம் அவ்வளவு பெரிய விஷயமா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வாங்கிட்டுக்கிறோம் சகோதர சகோதரிகளே. தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்காக நம்ம இவ்வளவு வைராக்கியம் காண்பிக்கிறது தான் உண்மை. ஆனா அவ்வளவு காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? புரிஞ்சிருக்கணும் அவசியம்னு கண்டிப்பா செய்யணும். ஆனா ஏன் அந்த அளவுக்கு செய்யணுமா, அந்த அளவுக்கு செய்யணுமா? உண்மைதான், செய்யணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிற இந்த சத்தியம் இது சாதாரணம் இல்லை. இது மற்ற ஜனங்களுக்கு எந்த விதத்திலும் புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்க்கும்போது பைத்தியமா தோணும். ஆனா நம்ம வாங்கியிருக்கிற இந்த சத்தியம் சகோதர சகோதரிகளே இது எப்படிப்பட்டது? ஒருவேளை இந்த சத்தியம் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்காம இருந்திருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம்? ஒருவேளை நம்ம அறிந்திருக்காம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இது எப்படி இருந்திருக்கும்னா ஒருவேளை நம்ம நினைக்கலாம் என் பாதை மாறி இருக்கும் அவ்வளவுதான், இந்த உலகத்துல நான் நினைச்சது ஏதோ ஒண்ணு அடைஞ்சிருப்பேன் அப்படி நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல சகோதர சகோதரிகளே. இது தாவீதினுடைய மனதில இருந்துச்சு, அதை நம்ம கொஞ்சம் படிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 92 வசனம். சங்கீதம் 119:92.
உமது வேதமே என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
பாருங்க, உமது வேதம், உங்களுடைய வார்த்தை சத்தியம் நான் வாங்கிட்டதுனால நான் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தியம் நான் வாங்காம அல்லது பெற்றுக் கொள்ளாம இருந்திருந்தேன்னா நான் என்ன ஆயிருப்பேன்? அழிஞ்சு போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன், வீணா போயிருப்பேன். அங்க தாவீதாவுடைய வார்த்தையில அங்க சொல்ற உண்மைதான் சகோதர சகோதரிகளே. இந்த சத்தியம் அப்படிப்பட்டதுதான். நம்ம இன்னைக்கு ஒருவருக்கும் இந்த சத்தியம் வாங்கினதுனால இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் ஒருவருத்தருக்கும் தெரியும். ஒருவேளை இதை நம்ம பெற்றுக் கொள்ளாம இருந்திருந்தோம்னா சாதாரண உலக சனங்கள் போல இருந்திருப்போம் நம்ம சொல்லலாம். ஆனா அழிஞ்சு போயிருப்போம் அல்லது வீணா போயிருப்போம். ஒருவேளை மனுஷர் பார்வையில எப்படி இருந்திருக்கலாம், தேவ பார்வையில நம்ம வீணா போயிருப்போம், அழிஞ்சிருப்போம் சகோதர சகோதரிகளே. சத்தியம் அவ்வளோ விஷயம் கொண்டது, அவ்வளோ உண்மை, அவ்வளோ பெருசு இது. அதனாலதான் சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தர் இயேசு, அவரை பின்பற்றின அவருடைய அப்போஸ்தலர்கள், மற்றவங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்ட பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில நம்ம போய் பார்த்துட்டோம்னா அவங்க வாங்கியிருந்த சத்தியத்துக்காக அவ்வளவு வைராக்கியம் காண்பிச்சிருப்பாங்க, அவ்வளவு உண்மை காண்பிச்சிருப்பாங்க. வாங்கிட்டோம், சத்தியம் பிரமிப்பு, ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது, ஆச்சரியமா இருக்குது, அதோட அவங்க நிக்கல. அதுக்காக அவங்க காண்பித்த அந்த வைராக்கியம் பெருசு சகோதர சகோதரிகளை. தேவன் அதை அவங்க கிட்ட பார்த்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவரது பார்த்திருக்கிறார் தேவன். அது அவங்க முழுமையாக காண்பித்திருக்கிறாங்க. வைராக்கியம் இருக்கு எல்லாருக்கும், சத்தியம் வாங்கிட்டோம் அதுக்காக ஊழியம் செய்யணும், எல்லாருக்குள்ளே வைராக்கியம் இருக்கு, அதுக்கு உண்மை காண்பிக்கணும், எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. ஆனா அது முழுமையாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். அது முழுமையாக இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில தெரியும். இன்னைக்கு நம்ம தீயில கடந்து போயிருக்கிற அநேக பர்சனங்களோட வாழ்க்கையில நம்ம இதை கவனிக்கலாம். தேவன் அதை பார்த்திருக்கிறார், அந்த முழுமை சகோதர சகோதரிகளே, அந்த உண்மை. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு காண்பிச்சோம்னா கண்டிப்பா தேவன் அவர்களுக்கு செய்து போலவே நமக்கும் நிச்சயமாக செய்வார் சகோதர சகோதரிகளே. பாருங்க, இப்போ ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்னு, தேவன் நாமத்திற்கு அவங்க காண்பித்த அது தேவ நாம மகிமைக்காக அவங்க காண்பித்த உண்மை. அது ஒண்ணு. ரெண்டாவது, அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்திற்காக அவங்க காண்பித்த வைராக்கியம், அது உண்மை. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அவர்கள் வாங்கிட்ட இதே சத்தியத்தை அவர்கள் போல வாங்கியிருந்த மற்ற சகோதர சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இவங்க காண்பித்த உண்மை. அவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஏற எடுத்துட்ட பிரயாசம், மூன்றாவது விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் முன்னாடி இருந்து ரெண்டுமே செஞ்சிடலாம், ஆனா மூணாவது விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மை போலவே பலவீனமா இருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம ஏறெடுக்க வேண்டிய பிரயாசம் இது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா பரிசுத்தவான்கள் இதை ஏறெடுத்திருக்கிறாங்க. அவர்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை போலவே அநேக பரிசுத்தவான்கள் இதே சத்தியத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களை காண்பித்துட்ட ஏறெடுத்துட்ட பிரயாசங்கள் சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப முக்கியம். அது கத்திரேசுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம், அவருடைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கவனிச்சுட்டோம், இது நமக்கு தெரியும். ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், யோவான் 2:17.
அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதே, அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்.
உங்களுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம், வீடு நமக்கு நல்லா தெரியும். எந்த வீடு? அது விசுவாச வீடு, விசுவாச குடும்பத்தார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விசுவாச குடும்பத்தாருக்காக அவர் ஏறெடுத்துட்ட வைராக்கியம் எவ்வளவு பேசுவாங்க. கத்திரேசனுடைய மனதில் அங்க இருந்திருக்கு, அது சாதாரண விஷயம் இல்ல. பக்தி வைராக்கியம் செய்து அவருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கவனிக்கலாம். சோ அவங்கள எப்படி இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்குரிய ஒரு வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 6:10.
நமக்கு கிடைக்கும்
ரெண்டு வகை நம்ம சொல்லலாம். ஒன்னு, இந்த பூலோகத்துல நம்ம இயன்ற அளவு அவங்களுடைய இந்த பூலோக பாரத்துல நாம் எடுக்கிற பங்கு. ரெண்டாவது பகுதியிற்கு அது இதைவிட இன்னும் ரொம்ப மேன்மையானது. ஆவிக்குரிய விஷயத்துல அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான ஊழியம், ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே. அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆர்வம் எப்படி நமக்கு இருக்குதோ அது போல அவங்களுக்காக நாம் ஏறெடுக்கிற பிரயாசம், அவங்க வாழ்க்கையில அவங்க பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஏறெடுக்கிற எல்லா விதமான பிரயாசங்கள் குறிக்குது. அப்ப இது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கலாம், முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அது எந்த சூழ்நிலையானாலும் அவங்க மனமும் அதை செய்திருக்கிறாங்க. அவங்க அதை செய்வதற்கு எந்த காலம் நேரம் பார்க்கல, அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்குது இல்ல அதெல்லாம் பார்க்கல. அவங்களுடைய மனதில் இருந்துட்டது ஒரே ஒண்ணு தான், தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு அந்த ஊழியம் செய்யணும், அவ்வளவுதான். விசுவாச வீட்டார்களுக்கு அந்த ஊழியம் செய்யணும், அது ரொம்ப முக்கியமான நோக்கமாக வச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப உண்மை காண்பிச்சாங்க. ஏதோ ஒரு வெளிப்படையா செய்யணுங்கிறதுக்காக இல்ல, ஏதோ ஒரு சமயம் கிடைச்சது சரி இப்ப வாய்ப்பு இருக்கு செய்யணும் இல்ல. அது அவங்க எப்போதும் எதிர்பார்த்தது போலதான் தெரியுது நமக்கு. அந்த சமயம், அதாவது அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்வதற்கு அவங்க எப்போதும் அதுக்காக எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த எண்ணம் அது குறிக்குது, அது ஒரு வைராக்கியம். அது அப்படின்னா அதை பற்றிய சிந்தனையே அவங்க எப்போதும் இருந்து கொண்டே இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு நேரத்துல அதை பற்றிய சிந்தனை வருது இல்ல, ஏதோ பார்க்கும்போது பேசும்போது வருது இல்ல, அது அவங்களுக்குள்ள ஜீவனோட கலந்து இருந்தது. ரொம்ப முழுமையாக அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது. சகோதர சகோதரிகளே, தாங்கள் எப்படி இந்த ரட்சிப்புக்கு எதுவாக பிரயாசம் எடுக்கிறாங்களோ அது போல தன்னை போல இருக்கிற பலவீனம் உள்ள அந்த சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில அவங்களுக்கு கூட எப்படியாவது, பொதுவா நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் நம்ம விட கொஞ்சம் பலமா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பிரயாசம் நம்ம எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம விட பலவீனமா இருக்கக்கூடிய வாழ்க்கையில அந்த பிரயாசம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவான எண்ணம் இருக்கும். கொஞ்சம் அதுல சதவிகிதம் நம்ம பார்க்கும்போது குறைவு இருக்கும். ஏன்னா சுபாவம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகம் கூட அப்படித்தான் இருக்கும். ஆனால் உண்மை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அது பலவீனம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, பலவான்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் அவங்க ஏறெடுக்கிற அந்த பிரயாசம், அவங்களுடைய ரட்சிப்புக்காக அவங்க ஏறெடுக்கிற, அவங்க சுமக்கிற மற்ற எல்லா விதமான சுமைகள் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப பாரபட்சம் இல்லாம செய்வாங்க. செய்திருப்பாங்க, நம்ம கவனிக்கலாம், கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம இந்த இடத்துல கேட்டுட்டு விட்டுட்டு போறதுக்காக இல்ல, கொஞ்சம் நம்ம சொல்லிட்ட விஷயங்கள் அந்த ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான். ஆனா அவங்க வாழ்க்கையில பின்னாடி அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க நிறைவே செய்திருக்கிறாங்க அது நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம அதுதான் பார்க்கணும். மற்றபடி வேற எந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சாலும் அல்லது கலங்கிட்டாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அது சில உணர்வு உணர்ச்சி வசம் கூட நம்ம சொல்லலாம், அதனால வரக்கூடியது. ஆனா உண்மையிலேயே உணர்வு பூர்வமா நம்ம இந்த காரியங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரயாசங்கள் எந்த அளவுக்கு ஏறெடுத்திருக்கிறாங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்துல விசுவாச வீட்டார் அவங்களுக்காக ஏறெடுக்கிற காரியத்துல எந்த அளவுக்கு அவங்க பிரயாசம் எடுத்திருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப முழுமையா எடுத்திருக்கிறாங்க. தாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளுங்கிற அந்த ஒரு ஆழமான எண்ணம், அது கர்த்தர் இயேசுக்குள்ள எவ்வளவு ஆழம் இருந்து நமக்கு நல்லா தெரியும். அதை ஒரு வார்த்தையில நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். யோவான் 17 அதிகாரத்திலே 24 வசனம் நம்ம படிக்கலாம்.
பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையே நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்.
கர்த்தருடைய மனசு பாருங்க, அவருக்கு என்ன ஒரு மகிமை தேவன் கொடுக்கிறாரோ, அவர் என்ன ஒரு ஸ்தானம் அவருக்கு தேவன் கொடுக்கிறாரோ, அந்த ஸ்தானத்தை யார் கூட பெற்றுக்கொள்ளணும், யார் பெற்றுக்கொள்ளணும், நாம். ஆனா இன்னும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, அந்த வசனம் நம்ம மறுபடியும் படிக்கலாம்.
பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்.
பாருங்க, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. இந்த வார்த்தை கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசுவுக்கு பிதாவுடைய தேவன் அந்த மகிமையை கொடுக்கறதுல முழு நியாயம் இருக்கு. ஆனா நீர் எனக்கு தந்தவர்கள் கூட என்னாகணும், அதே மகிமை அதே ஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், அவங்களும் அதே நிலைக்கு வரணும், நான் இருக்கிற அதே நிலைக்கு அவங்களும் வரணும். பிதாவே, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கிருபை காண்பீங்க. கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். உண்மையிலேயே கர்த்தருடைய நிலைமையை குறித்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது நம்ம. ஆனால் கொஞ்சம் நம்முடைய வளர்ச்சிக்காக அல்லது நம்முடைய நம்முடைய என்ன சொல்லனா, நம்முடைய வளர்ச்சி, நம்ம அந்த வார்த்தைக்கு சரியா வர மாட்டேங்குது, புரிந்து கொள்றதுக்காக இல்ல உணர்வதற்காக, சரிங்களா, நம்முடைய நிலையை நம்ம உணர்வதற்காக. இப்ப நம்ம நம்முடைய கர்த்தரோட கொஞ்சம் நம்மளே கம்பேர் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். அப்பதான் நமக்கு நம்முடைய நிலையை நம்ம உணர்ந்து நம்மளை இன்னும் தாழ்த்தி தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பாருங்க, இப்ப கர்த்தருடைய நிலையை நம்மோட கம்பேர் பண்ணும் போது எந்த விதத்துல நம்ம நிக்கவே முடியாது. ஆனா கர்த்தருடைய மனசு பார்க்கும்போது அது எல்லையில்லாமல் வெறிஞ்சிருக்கு. சரி, என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கா சகோதர சகோதரிகளே, இதே ஓட்டத்துல நம்மை போல பலவீனம் மத்தியில ஓடிக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் இருக்கும்போது, பொதுவா ஏதாவது ஒரு பலவீனம் நம்ம மற்ற இடத்துல காணும் போது இப்படி நம்மளுடைய மனம் என்ன ஆகும், பொதுவா கர்த்தர் இயேசு போல சிந்திக்கிறதுக்கு வராது. அப்படின்னா நம்ம வெளிப்படையா நம்ம போற இடத்துக்கு அவங்களும் வரணும் அப்படி இல்ல, அவர் என்ன பதர் ஓட்டம் ஓடுறாரு, எதுக்கு பிதர் இந்த வாய்ப்புக்குள்ள வந்தார், என்ன பண்றாரு, அவருடைய பலவீனங்களை கொஞ்சம் நம்ம அதிகமாக பார்க்கறதுக்கு தோணும் நம்முடைய மனசு. புரியுதுங்களா? பாருங்க இப்போ கர்த்தருடைய நிலைமை எவ்வளவு மேன்மையான நிலை, ஆனா அவரே என்ன பண்ணல, இந்த பலவீனமான சகோதரர்களை பார்த்துட்டு என்னதான் இவங்களுக்கு பண்ண என்ன பண்றது பிதாவே அப்படி அவர் யோசிக்கல. அது இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவருடைய மனதுல தேவ நாமத்திற்காக அவங்க காண்பிக்கிற வைராக்கியம் இருக்கு. கண்டிப்பா இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் அந்த வைராக்கியம் இருக்கு. சகோதர சகோதரிகளே, தேவன் நிச்சயமா அதுதான் பார்ப்பார். அவங்களுக்குள்ள நாம பார்க்கறது போல அவர் வெளிப்படையா பார்க்க மாட்டார். அந்த உள்ளான அந்த எண்ணம் கண்டிப்பா கத்திரேசம் அப்படித்தான் பார்த்தார். அவங்க பலவீனர்கள் தான், சொல்ற அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதை செயல்படுத்தவும் மாட்டாங்க, பரவாயில்ல, ஆனா செயல்படுத்தவே கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இல்ல. அவங்க நிலை அவ்வளவுதான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற இடத்துக்கு அவங்களும் வரணும். அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாரு. அதாவது விசுவாசம் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒருத்தர் மேல, அவங்க எவ்வளவு பலவீனர்களா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு குறைவானவர்களா இருக்கட்டும், அவங்கள எவ்வளவு புரிந்து கொள்ளல குறைவானவர்களா இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் அவர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதுதான் அவருடைய மனதில் ஆழமா இருந்துச்சு. சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனதுல இந்த எண்ணம் இருக்கணும். நமக்கு முன்னாடி இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள பிரவேசித்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், அவங்க நிச்சயமா இந்த எண்ணம் கொண்டு இருந்திருப்பாங்க. இந்த எண்ணம் ஏதோ கொஞ்சம் இல்ல, சமயத்துக்கு தகுந்த போல இல்ல, ரொம்ப முழுமையா இருந்திருக்கும். இத நம்ம கவனிக்கலாம் சகோதர சகோதரிகளே. ரெண்டாவது பாருங்க, இப்ப மூன்று விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். தேவ நாமத்திற்கு அவங்க காண்பித்துட்ட அது மகிமை ஏறெடுக்கிறதுக்காக அவங்க காண்பித்துட்ட உண்மை. ரெண்டாவது விஷயம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்திற்கு அவர்கள் காண்பித்துட்ட உண்மை அல்லது வைராக்கியம். மூணாவது, விசுவாச குடும்பத்தாருக்காக அவங்க காண்பித்துட்ட அல்லது அவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஏறெடுத்துட்ட பிரயாசம், முழுமையான பிரயாசம். மூணாவது விஷயம் பார்க்கிறோம். நான்காவது விஷயம், தேவ ஊழியத்துல அவங்க காண்பித்துட்ட வைராக்கியம் அல்லது உண்மை. இன்னும் ஒரு வாய்ப்புல வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் தேவன் அவங்களுடைய தாளந்துகளுக்கு தகுந்த போல வாய்ப்புகள் கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க தேவ நாம மகிமைப்படும்படியாக ஊழியம் செய்யணும். அது விசுவாச வீட்டாருக்கு செய்ய வேண்டியது இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டோம். அது ஒரு வகை. இன்னொரு வகை, சாட்சியின் வேலைக்காக அவங்க காண்பிக்கிற அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு ஊழியத்துல அவங்க காண்பிக்கிற ஏறி இருக்கிற வைராக்கியம், அதை செய்துட்டு போங்க. எந்த அளவுக்குன்னா ஏனோ தானோ இல்ல, ரொம்ப முழுமையாக சகோதர சகோதரிகளே. அதுல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இல்ல, அதுல சிறிய அளவுல சோர்வு கூட காண்பிக்கிறது இல்ல. கண் வெளிப்பாகட்டும், சரிய குறைபாடாகட்டும், வேற எந்த பலவீனமாகட்டும் காண்பித்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஊழியத்துல. கத்திரேசு நம்ம எடுக்கலாம் முதல் உதாரணம். இதுல அவர் வாழ்ந்துட்டு அந்த மூன்றரை வருஷ வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டோம்னா எவ்வளவு நாள் அவர் தூக்கத்துல இருந்தாருல தெரியாது. நைட்ல தூங்குறதுக்கு அவர் வாய்ப்பு கிடைச்சோம் நமக்கு அது தெரியாது. ஆனா அதிக நாட்கள் நம்ம எடுக்கலாம், நிச்சயமா அவர் அதிகம் தூங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவருக்கு இருந்த அந்த காலப்பகுதியில முழு வைராக்கியத்துல முழு பலத்துல தேவ ஊழியம் செய்வதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததோடு மாத்திரமல்ல செய்து முடிச்சுட்டார். அத முழுமையா செய்து காண்பிச்சிட்டார். அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய வாழ்க்கை நம்ம எடுக்கலாம், குறிப்பா அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கலாம். அவருடைய நிருபங்கள்ல நம்ம வாச்சோம்னா அவர் தேவ ஊழியத்துக்காக காண்பித்துட்ட வைராக்கியம் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா 2 கொரிந்தியர் 11 நம்ம முழுசா படிச்சோம்னா தேவ ஊழியம் செய்யும் போது அவருக்கு நேரிட்ட உபத்திரவங்கள், போராட்டங்கள் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்றார். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, அதெல்லாம் அவர் பட்டார் அப்படிங்கிறதுக்காக பெருமைக்காக அவர் சொல்லல. இன்னைக்கு அதெல்லாம் ஏன் அவரு எழுதுறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்துட்டாருன்னா, இதே பலவீன ஒரு சரீரத்தில் தான் வரக்கூடிய பரிசுத்தவான்களும் என்ன ஊழியம் செய்ய போறாங்க. அப்போ அவங்க கூட என்ன ஆயிடக்கூடாது, தங்களுடைய பலவீனங்களை தங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை குறை சொல்லிட்டு அது ஒரு காரணமா காண்பிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிருக்க கூடாது, அதுல அப்படியே தோய்வு வச்சுட்டு நின்று கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு அந்த வார்த்தைகளை நம்ம முன்னாடி தேவன் வச்சிருக்கிறார். அவங்க காண்பித்து அப்போஸ்தலர் பவுல் காண்பித்துட்டு அந்த வைராக்கியம் தேவ ஊழியத்துக்காக எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் காண்பித்திருக்கிறார் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, வசனத்துல படிக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், நீங்க அந்த ஆதிகாரம் வீட்டுல போயிட்டு படிச்சு பாருங்க, தேவ ஊழியத்துக்கு அவர் காண்பித்துட்டு அந்த வைராக்கியம். இதே போல நம்ம மக்கள் இன்னைக்கு இந்த வாய்ப்புக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம், நம்ம கவனிச்சோம்னா அவங்க வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கும். 24 மணி நேரமும் ஒரு வேளை களத்துல இருந்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா நின்னு செய்திருப்பாங்க, அப்படி இல்லைனாலும் அது பற்றி சிந்தையே அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். பூமியில தான் இருக்கிறோம், பூமிக்கு ரீதி நம்ம யோசிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்குரிய இது ஆனா எல்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல அவங்க முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க சகோதர சகோதரிகளே, அது அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. தேவன் பார்த்தா அவருடைய ஊழியத்திற்காக அவங்க காண்பித்துட்ட அந்த முக்கியமான வைராக்கியம், கண்விழிப்பா பிரச்சனை இல்ல செய்யணும் அவ்வளவுதான், அதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கும். பலவீனமா பரவாயில்ல செய்யணும், செஞ்சுதான் ஆகணும், செய்வாங்க, கண்டிப்பாங்க அந்த வைராக்கியம். இது ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே, ஏன்னா இது தேவன் கண்டிப்பா நம்ம கிட்ட பாப்பார். ஏன்னா ரொம்ப நம்ம சோர்ந்து போயிட்டு விட்டுறதுக்கு தேவன் நம்மளை விடமாட்டார், வெலப்படுத்துவார் கண்டிப்பா. ஆனா நமக்குள்ள அந்த வைராக்கியம் உள்ள எண்ணம் மாத்திரம் இருக்கணும், அதுதான் தேவன் நம்ம கிட்ட பாப்பார். அந்த எண்ணம் இருந்தா தேவன் பலன் கொடுத்து நம்மை செய் வச்சுட்டுவார். சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் அநேக ஆதாரங்கள் நம்ம வேதத்துல படிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, இந்த 4 விஷயங்கள் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஒண்ணு, தேவ நாம மகிமைக்காக அவங்க காட்டின உண்மை, என்னளவோ தங்களுடைய சுயம் சுய மகிமை வெளிப்படுறதுக்கு அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. 2 விஷயம், அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த சத்தியத்திற்கு காண்பித்துட்ட வைராக்கியம் உண்மை. 3 விஷயம், பரிசுத்தவான்களுக்கு விசுவாச வீட்டார்களுக்கு அவர்கள் காண்பித்துட்ட வைராக்கியம், அவருடைய ரட்சிப்பை குறித்து, அல்லது இந்த பூமியில இருக்கிற அவங்களுடைய மற்ற தேவைகள் குறித்து அவங்க வச்சுட்ட அந்த ஒரு வைராக்கியம் சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நம்ம பார்க்கணும்னா, பெயர் சபையில் இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவங்க வேறு விதமா இதை புரிஞ்சு கொள்வாங்க. அப்படின்னா இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்துட்டீங்களோ அது எனக்கே செய்துட்டீங்க. இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம படிக்கும் போது, ஏழுக்கு இலங்கு இறங்குகிறவன் ஒரு சம தண்ணி கொடுத்தா கூட என்ன பண்ணிடுவாரு, திருப்ப கொடுத்துடுவார். அப்ப இன்னைக்கு பெயர் சபையில நம்ம பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்கள் வாரி கொடுப்பாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற எண்ணம் என்ன தெரியுங்களா, கொடுத்தா என்ன பண்ணுவார் தேவன், இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தா அதை 10 லட்சமா தேவன் பெருக்கிடுவார், இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அது இல்ல, நமக்கு நல்லா தெரியும், உண்மையிலேயே அதை பத்தி அங்க பேசவே இல்லை. ஏழைகள், கர்த்தருடைய இன்னைக்கு இருக்கிற அவருடைய பரிசுத்தவான்கள், சிறியவர்கள் நம்ம தான் இன்னைக்கு, இவங்களை பத்தி தாங்க பேசுறா. ஆனா இவங்களுக்கு நீங்க எது செய்யறீங்களோ அது எனக்கு நீங்க செய்யறீங்க சொல்றார். அது மாத்திரமல்ல, எவரையெல்லாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் அந்த காரியம் அழகா பேசுறார், நீங்க தேவ நாமத்திற்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய ஊழியத்திற்காக நீங்க காண்பித்த வராகியத்தை மறக்கிறதுக்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே. எவ்வளவு வைராக்கியம் அப்ப நம்ம காண்பிக்க வேண்டிய இருக்கு சகோதர சகோதரிகளே, நம்ம எவ்வளவு காண்பிக்கிறோமோ அவ்வளோ தேவன் நம்ம கிட்ட பிரியப்படுவார். காண்பிச்சிருக்கிறாங்க நமக்கு முன்னாடி இருந்துட்ட பரிசுத்தவான்கள் சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியம் அது. இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. அடுத்தது தேவனுடைய ஊழியத்திற்காக அவங்க காண்பித்துட்ட ஒரு வைராக்கியம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சோர்வின்றி அதை செய்து முடிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு, அதை அவங்க செய்து முடிச்சிருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்குள்ள ஆவியின் கண்ணிகள் பூர்ணமாக நிறைவாயிருக்கும், அது ரொம்ப முக்கியம். எல்லா விதத்திலும் இருக்கிற அந்த ஆவியின் கண்ணி அவங்களுக்குள்ள அழகாக நிறைவேறி இருக்கும், காண்பிச்சுட்டு இருப்பாங்க அவங்களால் இயன்ற அளவு, அல்லது தேவன் அவங்களிடத்துல எதிர்பார்த்த அளவு. எல்லார்கிட்டையும் என்ன பண்றது இல்லை தேவன், நீங்க எவ்வளவு செய்யணும், நீங்க 100 செய்யுங்க, 100 நீங்க, 100 நீங்க, 100 அப்படி செய்யறது இல்ல தேவன். ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்குரிய திராணி இருக்கு, அந்த திராணிக்கு தக்கதாக என்ன பண்ணுவார் தேவன், அந்த அளவு வைக்கிறார், அந்த அளவுக்கு அவங்க வரணும், மீதிய தேவன் போட்டு டேலி பண்ணிட்டு வரணும். சோ தேவன் அப்படித்தான் அங்க எதிர்பார்த்திருந்தார், அங்க நம்ம முன்னாடி சென்றிருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் அதை நிறைவு செய்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. சோ இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சோ இது நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் கண்டிப்பாக அவர்களுக்கு செய்துட்ட கிருபை போலவே நமக்கும் அங்க செய்வார், நம்ம எதிர்பார்க்கலாம், விசுவாசிக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அது என்னன்னா இப்ப நம்ம அந்த வசனம் வாட்ச்ட ஆதார வசனத்துக்கு நம்ம வரலாம். இப்பதான் நம்ம உள்ள அந்த காரியம் நம்ம கொஞ்சம் தியானிக்க வேண்டி இருக்கு. சங்கீதம் 91:15.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறுதி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் எப்போ? ஆபத்து நாளிலே. அந்த ஆபத்தை நீங்க இங்கிலீஷ்ல படிச்சா அது ஒரு உபத்திரவம் குறிக்குது. அந்த உபத்திரவத்தின் மத்தியில இருந்து யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்களை தேவன் என்ன பண்ணிடுவார்? தப்புவிப்பார். அதுக்கப்புறம் தேவன் கடைசி அவங்களை என்ன பண்ணிடுவாங்களா? கனப்படுத்துவார். இந்த ரெண்டு விஷயங்கள் மாத்திரம் இப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த ஆபத்திலிருந்து அல்லது உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கிறது அது எது குறிக்குது? கனப்படுத்துதல் எது குறிக்குது? இது முழுமையான விடுதலை பத்தி பேசிட்டு இருக்கிற வசனம். இன்னொரு வகையில நம்ம இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது கர்த்தர் இயேசுவை பற்றி பேசப்பட்டிருக்கிற வசன பகுதி. அவன் இதை கர்த்தர் இயேசுக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய சரீர அங்கங்களுக்கும் பேசப்பட்டிருக்கிற வசன பகுதி. அப்ப கர்த்தர் இயேசுக்கு தேவன் அந்த ஒரு உதவி பண்ணிட்டார் ஆபத்தின் நாளில, அதே போல அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் செய்வார். ஆனா இந்த வசனத்துல பாருங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. இந்த வார்த்தை நம்ம படிக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப நம்ம பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும் போது இப்ப தேவன் என்ன பண்ணுவார்? நம்மள அந்த பிரச்சனையில இருந்து தப்புவிப்பார். அப்படித்தான் நம்ம எண்ணிடுறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இது அப்படி தப்புவிச்சா இன்னைக்கு நம்ம யாராவது உபத்திரவத்தில் இருக்கிறோம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இது எது குறிக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கு. ரெண்டாவது பாருங்க, அந்த வார்த்தை தப்புவித்து இருக்கு, அதனாலதான் நம்ம அப்படி யோசிச்சிடறோம். ஆனா இது தப்புவித்து இல்ல. பாருங்க இந்த வசனம் முன்னாடி இருக்கிற வசனம் படிக்கலாம், 14.
அவன் என்னிடத்தில் பாட்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை இருந்த அடைக்கலத்தில் வைப்பேன்.
பாருங்க இது இங்கிலீஷ் நீங்க படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் கேஜேவி இருந்தா நீங்க படிக்கலாம்.
Because he loves me, save the Lord.
பாருங்க அவன் என்னிடத்தில் வாஜியா இருக்கிறபடியா தமிழ் இருக்கு, ஆனா ஆங்கிலத்துல படிச்சோம்னா அவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறபடியால், அவன் என்னிடத்துல அன்பு செலுத்துகிறபடியால் படிங்க.
I will rescue him, I will protect him for the acknowledges my name, for he acknowledges my name.
அவனை விடுவிப்பேன் இருக்கு, அது ஆங்கிலத்துல டெலிவர் இருக்கு. பாருங்க 11 வசனத்துல கூட அந்த தப்பவித்து இருக்கு இல்லையா, அதே வசனத்துல அந்த தப்பவித்து அந்த வார்த்தைக்கு அந்த டெலிவரன்ஸ் தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ டெலிவரன்ஸ், டெலிவர், அது தப்பிவிக்கிறது இல்ல, விடுவித்தல், மீட்டுதல், மீட்குதல். அதுதான் அங்க சரியான அர்த்தம் வருது. தப்பிவிக்கிறது அங்க வருது இல்லை சகோதர சகோதரிகளே, விடுவித்தல் தான் சரியான அர்த்தம். பாருங்க அப்போ தப்பிவிக்கிறப்பது தான் அங்க விடுவிப்பேன் இருக்கணும். சரி, இப்ப நமக்கு தெளிவா புரியும். இப்ப விடுவிப்பேன் அப்படின்னா அங்க அடுத்த வார்த்தை வருது, விடுவித்த நான் என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன். அப்ப உண்மையிலேயே தேவன் கட்டப்படுத்துறது எங்க நடக்கும்? இந்த பூமியில நிச்சயமா கிடையவே கிடையாது. படத்துல தான் முழுமையான அந்த கனப்படுத்துதல் தேவன் அங்க செய்வார். அப்போ இந்த வசனம் காண்பிக்கிறது என்னன்னா, தெளிவா முழுமையான விடுதலை பத்தி பேசுறார். அப்போ ஒருவர் முழுமையான ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டாருன்னா எப்படி நடந்திருக்கும்? அப்போ உங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி காலகட்டத்தில் நடக்கிற அல்லது தேவன் அனுமதிக்கிற உபத்திரவம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா நம்ம யாரும் இன்னைக்கு உபத்திரவத்தில் இருக்கிறோம் சொல்லவே முடியாது. தேவன் நம்ம இந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கணும் அவர் எங்கேயுமே நமக்கு ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. இந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் நம்ம கடந்து போகணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்குது. ஏன்னா அநேக வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனம் படிக்கலாம், ரோமர் 12:12.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருந்தல், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தல்.
பாத்தீங்களா, பொறுமை உபத்திரவத்தில் நீங்க எப்படி இருக்கணும், பொறுமையா இருங்க அப்படின்னா என்ன காண்பிக்கிறது அந்த வசனம்? பொறுமையா இருங்கன்னு சொல்லும் போது அங்க என்ன இருக்குன்னா அங்க இருந்த ஒரு விடுதலை கிடையாது. பொறுமையா இருங்க அவ்வளவுதான் அப்படின்னா அந்த உபத்திரம் நீங்க வாங்குங்க, அதுதான் அங்க காண்பிக்கிறார் தேவன். இரண்டாவது இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், கர்த்தரேசனுடைய வார்த்தை லூக்கா 21:19. வசனம், முழுமையாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து தேவன் விடுதலை பண்றது அங்கு இல்ல. இன்னொரு வசனம் படிக்கலாம், 2 Corinthians 12:9-10 படிக்கலாம்.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்,
தாங்கிக்கிறதுக்கு நான் பலன் கொடுக்கிறேன், அதுதான் தேவனுடைய வாக்கு. சகோதர சகோதரி, அது விடுதலை பண்றதுக்கு தேவன் விரும்புறதே இல்ல, மாறாக அந்த உபத்திரவத்தின் மத்தியில நம்ம கடந்து போகணும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்குது. பாருங்க இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், 2 Corinthians 4:8 வாசிக்கலாம்.
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கி போகிறதில்லை.
பாருங்க அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருக்கப்பட்டு அதுல இருந்து விடுதலை ஆகிறது இல்ல, ஆனாலும் நாங்க என்ன ஆகுறது இல்ல, விடுதலை ஆக்கப்படாது இருந்தாலும் அதுல நாங்க பாருங்க அந்த வசனங்கள் நீங்க கீழே தொடர்ந்து வாசிட்டே போனீங்கன்னா அதுல நாங்க சோர்ந்து போறது இல்ல, நாங்க கலக்கம் அடையிறது இல்ல அப்படின்னு என்ன இருக்கும்? தேவன் அவங்களை விடுதலை பண்றாரா இல்ல? இருந்தாலும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இது தேவன் நமக்கு அனுமதித்ததே, நம்ம இதன் வலையத்தை கடந்து போகணுங்கிறத அவங்க சரியா புரிஞ்சுட்டு தங்க வாழ்க்கையில அதை ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கொள்றாங்க, ரொம்ப மன மகிழ்ச்சியா பாத்துருக்காங்க. அதுதான் உண்மை சகோதர சகோதரிகளே. அப்ப இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில பூர்ணமாகும் போது, பாருங்க இப்ப 4 விஷயங்கள் பார்த்தோம், இப்ப 5வது விஷயம் என்ன குறிக்குதுன்னா உபத்திரவத்துல நம்ம பூர்ணம் அடையணும். இது எவ்வளவு முக்கியம் பாருங்க, நமக்கு தேவன் அனுமதிக்கிற உபத்திரவங்களே நம்ம பூர்ணம் அடையணும் சகோதர சகோதரிகளே. அது என்ன பலவீனமாகட்டும், அது சரியான குறைபாடா வேற எது வேணா இருக்கட்டும், அதுல நம்ம பூர்ணமாகணும். எவ்வளவு பொறுமையை காண்பிக்கணுமோ காண்பிக்கணும், தேவன் அதுல நமக்கு எவ்வளவு பாடங்கள் வச்சிருக்கிறாரோ அப்படியே கற்றுக்கொள்ளணும். பாருங்க அதுல இருந்து தேவன் நம்மளை விடுதலை பண்றதுக்கு அவர் விரும்புறது இல்ல. ஆனா முழு விடுதலை தேவன் எப்ப கொடுக்கிறாருன்னா நம்ம முழுமையான வைராக்கியம் முழுமையை அந்த உண்மை முழுமை அடையும் போது, நம்ம போராட்டம் முழுமை அடையும் போது, உபத்திரவம் முழுமை அடையும் போது இந்த விடுதலை கூட என்ன ஆயிடும்? முழுமை அடையும் சகோதர சகோதரிகளே. அதான் நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா நமக்கு சில உதாரணம் நம்ம சொல்லணும்னா அப்போஸ்தலர் பவுல் மற்றும் சீலா அவங்க சிறைச்சாலையில இருக்கும் போது எப்படி இருந்துச்சுங்க அவங்க வாழ்க்கை? அவங்கள பத்தி நம்ம வசனத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, சதையெல்லாம் கிழிஞ்சிருச்சு, ரத்தம் சொட்டுது, ரொம்ப கஷ்டம். துளுமரத்துல கூட கட்டி வச்சாங்க, துளுமரத்துல கட்டுறதுன்னா எதை இப்படி போட்டு கட்டுறது இல்ல, நமக்கு நல்லா தெரியும் எப்படி கட்டுவாங்க துளுமரத்துல கட்டுறது, நல்லா இப்படி போட்டு அப்படியே எங்கேயும் நகர முடியாது அப்படி டைட் பண்ணிடுவாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, அது சாதாரண வேதனை இல்ல, ரொம்ப கஷ்டம். ஆனா அதன் மத்தியில இருந்து அந்த உபத்திரவங்கள அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாட்டு பாடி இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? பாக்குறவங்களுக்கு அவங்களை எப்படி தோணும்? ரொம்ப பிரமிப்பா பாப்பாங்க. இன்னும் கூட ஏதாவது பைத்தியமா, இவங்களுக்கு உணர்வே இல்லையா, எப்படிதான் அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க உபத்திரவத்தின் மத்தியில் சகோதர சகோதரிகளே. பாருங்க அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்துக்கணும், உபத்திரவங்கள்ல விடுதலை தேவன் நம்மளை பண்றதுல நமக்கு தெரியும், ஆனால் ஞாபகப்படுத்துறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ அதுக்கு பிற்பாடு தான் ஒரு முழு விடுதலை தேவன் நமக்கு அங்க கொடுக்கிறார். சோ அதுதான் நம்ம பாக்குறோம், முதலாம் உயிர்த்தெழுதல் சகோதர சகோதரிகளே. சோ இறுதியாக இந்த உபத்திரவத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய இருக்குன்னா தேவன் கைவிடுறது இல்ல, அது ரொம்ப முக்கியம். அது பூர்ணமாகும் போது அங்க நமக்கு ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம் தேவன் அங்க கொடுக்கிறார் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப பார்த்துக்கு முடிவாக நம்ம வரலாம். சோ இப்போ கண்டிப்பா நமக்கு இருக்கிற ஏக்கம் அது உண்மை, அது நியாயம். ஆனா அது நிறைவேறணும்னா அதுக்கு முன்னாடி நிறைவேற்றின பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கணும். இந்த விஷயங்கள் கவனிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம அதை நிறைவேற்றுவதற்கு எதுவான எல்லா காரியங்கள் நம்ம செய்யணும் சகோதர சகோதரிகளே. ஆனா ஏக்கம் இருக்கு, சீக்கிரம் என்ன ஆகணும், தூங்கிட்டு இருக்கும் போதே நான் எடுத்துக்கொள்ள கூடாதா, என் வாய்ப்பு முடிஞ்சிருக்கூடாதா, இல்ல ட்ரெயின்ல போகும் போதே முடிஞ்சிருக்கூடாதா, இல்ல சில பேருக்கு நான் பேசிட்டே இருக்கும் போது அப்படியே போயிடக்கூடாதா, இப்படி எல்லாம் யோசனை ஒரு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய சூழலை மையமா வச்சு நம்ம யோசிப்போம் சகோதர சகோதரிகளை. நியாயம் பரவாயில்ல, தேவன் அது குறைவா பாக்குறது இல்ல, நம்முடைய மனதின் ஏக்கமா தான் பாக்குறார், விருப்பமாகத்தான் பாக்குறார் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்முடைய மனதை சீக்கிரம் என்ன ஆயிடும், போயிடணும், இந்த உபத்திரவத்தின் மத்தியில இருந்து நம்ம விடுதலை ஆயிடணும். ரொம்ப வாஞ்சை சகோதர சகோதரிகளே, உண்மைதான் அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்துச்சு, நம்ம கவனிச்சோம். ஆனா ஒரு வசனம் நம்ம படிக்கலாம் கடைசியா, பிலிப்பியர் 1:23.
ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு
ஆசையா இருக்குது. நான் போயிடணும் கண்டிப்பா ஆசைதான், ஆனால் அப்போஸ்தலர் பவுல் போயிட்டாரா, போகல, என்ன சொல்ற பாருங்க,
அது அதிக நன்மையா இருக்கும்.
நான் போயிட்டேன்னா அது எப்படி இருக்கு, எனக்கு அதிக நன்மை அப்படின்னா அவருக்குள்ள மனதுல எவ்வளவு பெரிய ஏக்கம் இருந்திருக்கு பாருங்க. வாங்கிட்ட போராட்டம் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு, ஐயோ எப்பதான் நான் இந்த ஒரு சரீரத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும், ஒரு ஏக்கம் இருக்குதா அவருக்குள்ள, அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப விரும்புறார். ஆனா என்ன சொல்றாரு பாருங்க,
அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்.
பாருங்க இப்படி நான் விரும்பிட்டாலும் நான் போகிறதுக்கு விரும்புறது இல்ல, ஏன்னா நீங்கெல்லாம் யார் தான், அதே வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, அதே ஒரு வாய்ப்பை நீங்க அடையணும்னு இருக்கிறீங்க. நான் இப்ப என்ன செய்யணும், அதுக்காக என்னை முழுவதும் நான் அதுக்காக ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் அந்த ரட்சிப்பை அடைவதற்கு நான் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். அதனால நான் இந்த பூமியில் இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும், நன்மையா இருக்கும், அதனால நான் போகிறதுக்கு விரும்புறதே இல்ல சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்ல இருப்பாங்க. 2 Corinthians 5:8-9
நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகவும் கர்த்தரிட்டில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம்.
அதிகமாய் விரும்புறோம், கொஞ்சம் விருப்பம் இல்ல, ரொம்ப அதிகமான விருப்பம் இருக்குது சகோதர சகோதரிகளே.
அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம்.
உண்மைதான், இந்த எண்ணம் நல்லதுதான். ஆனா அப்போஸ்தலர் பவுல் கடைசி அவருடைய ஆலோசனை வைக்கிறார், தேகத்தை விட்டு பிரயணம் மனசு இருக்குது ரொம்ப நல்லது, கர்த்தர் கூட குடியே இருக்கணும், பரலோகத்தில் அவர் கூட இருக்கணும் ரொம்ப ஆசை இருக்குது ரொம்ப நல்லது, ஆனால் அது நம்ம செய்ய வேண்டாம், அது தேவனே பண்ணிடுவார். ஆனா இன்னைக்கு இந்த பூமியில நம்ம இருக்கும் போது இந்த மாம்சத்துல சகோதர சகோதரிகளே நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அது இங்க இருந்தாலும் சரி அது படத்துல இருந்தாலும் சரி அதுதான் செய்யணும், அதுதான் அப்போஸ்தலர் பவுல் அங்க விரும்புறார். மறுபடியும் அந்த வசனம் 9 வாசிக்கலாம்,
அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும்,
பாருங்க சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும், அதாவது இந்த மாம்சத்துல நாம இருந்தாலும் மாம்சத்துல இல்லாமல் போயிட்டு பரலோகத்துல குடியிருந்தால எங்க இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலை இல்ல, ஆனா எங்க இருந்தாலும் ஒண்ணு நம்ம செய்யணும், அது என்னன்னா அதுதான் கடைசியா சொல்ற, அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடணும், அதுதான் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பூமியில நம்முடைய விருப்பம் நியாயமானது, ஆனால் அது அது நிறைவேறணும்னா நம்ம வாழ்க்கை நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு பிரியமா இந்த பூமியில நம்ம நடக்கணும் வாழணும், வாழ்ந்தோம்னா நம்ம கேட்க வேண்டாம், நம்முடைய விருப்பம் நமக்குள்ள வராதுக்கு முன்னாடி தேவனுக்கு தெரியும், கண்டிப்பா ஏற்ற சமயம் தேவன் நிச்சயமா ஆசீர்வதித்து அவர் அந்த பங்குக்குள்ள நம்மை வழி நடத்துவார். பொறுமையோடு கேட்ட நம்ம யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்மோடு வாழ்ந்து கூட்டத்தை முடிக்கிற சகோதர சகோதரிகளை நாம பார்த்து